வணக்கம் பஷீர், சண்முகப்பிரியன், ஜெகன், கவின்மலர்.
வணக்கம்.
இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் பிரச்சாரம் ஒன்று, நாளைக்கு மக்கள் எல்லாம் வாக்களிக்க போகிறாங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு யாரோட தேர்தல் பிரச்சாரம் அதிகமாக பிடிச்சிருந்தது, கவர்ந்திருந்தது, அல்லது அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட ஏதாவது விஷயங்கள் கவர்ந்திருந்ததா சொல்லுங்களேன். சண்முகப்பிரியன், நீங்கள் சொல்லுங்கள்.
கடந்த 2 வருஷமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கை, அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் மக்களை ஈர்க்கும் வகையில் இருக்குது சார். இது வரைக்கும் அவங்க செஞ்ச சாதனைகளை பற்றி மட்டுமே பேசி ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இத்தனை வருஷம் ஆட்சியில், மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் கூட இலவசங்களை காட்டி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற நேரத்தில் சாதனைகளை சொல்லி கேட்குற கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கு.
சரி, பஷீர்.
என்னுடைய இதில் வந்து சீமானுடைய தேர்தல் அறிக்கையின தேர்தல் வரைவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க, அதனுடைய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் வந்து என்ன ரொம்ப
முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுங்களேன்.
முக்கியமாக நீர் வளத்தை பெருக்கிறது, தொழில விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சரி, கவின் மேலர், உங்களுக்கு எப்படிப்படுது?
ரெண்டு தேர்தல் அறிக்கையை முக்கியமா சொல்லலாம். மக்கள் நல கூட்டணியோடது, திமுகவோடது, அது ரெண்டுதான் எனக்கு
குறிப்பாக அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அம்சங்கள்.
திமுக பொறுத்த வரைக்கும் மது ஒழிப்பு பத்தி ரொம்ப காத்திரமா சொல்லியிருக்காங்க, உடனடியாக அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், ஏன்னா இங்க அதுதான் ரொம்ப எரிஞ்சிட்டு இருக்க பிரச்சனையா இருக்கு. மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்களோட நிக்கிற,
ஏன்னா எல்லாரும் ஒன்னையே மறந்துடுறீங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையைத்தான் எல்லா தரப்பும் ஊடகங்களும்
கட்சியுடைய தேர்தல் அறிக்கை எப்பவுமே நல்லா தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க ஒரு குழு இருக்காங்க, அவங்க
குழு வச்சிருக்கிறதெல்லாம்
இல்ல. ஒரு நிமிஷம், அதுக்காக அந்த கட்சியை ஆதரிக்க முடியாது, அதுதான்
பிரச்சனை. ஆதரிக்க முடியாது சரியா இருக்கிறதா கேள்வி.
அதிமுக
திமுக ரெண்டு கட்சிகளுடைய ஆட்கள் கிட்டயும் அது இருக்கு.
1971 மதுவை கொண்டுட்டு வந்ததே கலைஞர் தான் அப்படின்றாங்க. சரி, இவங்க பேசும்போது முதல்ல எங்களோட மது ஆலைகளை மூடிட்டோம் அப்படின்னு இவங்க அறிவிச்சாங்கன்னா அடுத்த இது யாருமே கேட்க போறது இல்லைங்களா? திமுகவை பாராட்டிதான் மக்கள் ஆதரிப்பாங்க. மது ஒழிப்பை பத்தி நீங்க பேசணும்னா சொல்றேன், அதே வந்து இலவச கல்வியோ இலவச மருத்துவத்தை பத்தியோ எந்த பெரிய கட்சிகளுமே சொல்லலையே, அதை சொன்னா வந்து இன்னும் நல்லா இருக்குமே. இளைஞர் நலன் முக்கியம்னா கல்வியை பத்தி பேசியிருக்கணும், மக்கள் நலன் முக்கியம்னா இலவச மருத்துவத்தை பத்தி பேசியிருக்கணும்.
எப்பவுமே இங்க பேசுறது கிடையாது, இலவச மருத்துவம், இலவச கல்வி அதெல்லாம் பத்தி எப்பவுமே எந்த கட்சியுமே இங்க பேசினதே கிடையாது, எப்பவுமே பேசினது கிடையாது. மக்கள் நல கூட்டணியில கொஞ்சம் பேசுறாங்க, அவ்வளவுதான்.
சீமானுடைய தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை நீங்க இது குறிப்பிட்டப்பட்ட எல்லாமே சொல்லிருக்காங்க இல்லையா?
இல்லங்க, சீமானுடைய அவருடைய அரசியல் கட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். சோ அதை நாங்க பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல.
சிறு கட்சிகளை வந்து தவிர்த்துட்டு பார்த்தா, பாட்டாளி மிக கட்சியா இருக்கட்டும், அல்லது வந்து நாமன் தமிழரா இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் ஒருவேளை மக்கள் நல கூட்டணி கூட சொல்லலாம், ஆனா பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் வந்து தேர்தல்ல காசு கொடுக்கறதுங்கிறது
நீங்க பாஜக வச்சிருக்கலையே. இப்ப பெரிய
பூஜ்யத்துக்கு ஒரு இடம் எவ்வளவு பெட்டருங்க. அந்த இவரு மத்திய அமைச்சரா இருக்கிறார், நாளைக்கு அவரால் நிறைய நம்ம ஸ்டேட்டுக்கு நிறைய நல்ல திட்டங்கள்
வரும். கேக்குற கேள்வி வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட சேர்த்துதான் எல்லா கட்சிகளுமே காசு குடுக்கறாங்க இல்லையா?
ஆமா, நிச்சயமா இருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க வந்து பைசா குடுக்கலன்னு சொன்னா அவங்க வந்து நீண்ட கட்சி ஏன் பைசா குடுக்கலன்னு சட்டை பிடிச்சு கேக்குற அளவுக்கு இருக்காங்க மக்கள். அப்படிதான் இருக்கு, நீங்க ஏன் குடுக்கல. அதாவது இந்த தேர்தல் கமிஷன்ல இருந்து வந்து பிடிக்க வராங்க இல்லையா, ஸ்குவாட்ல இருந்து, அவங்க கிட்ட வந்து தோட்டம் மறிச்சு நீ எப்படி வரலாம், யாரோ வந்து காசு குடுக்குறாங்க, நாங்க வாங்குறோம், ஓட்டு போடுறோம், நீ வந்து அது ஏன் எங்க பொழப்புல மண்ணள்ளி போடுற அப்படின்னு அந்த அதிகாரிகளை பார்த்து கேட்கிற அளவுக்கு இருக்காங்க மக்கள்.
அறிக்கையின்படி பார்க்கும்போது ஒரு 25% மக்கள் தானே காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, பாக்கி 75% மக்கள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இல்லைங்களா நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல, அப்படி இல்ல. அந்த கிராமப்புற மக்கள், நீங்க யாருக்கெல்லாம் போய் காசு குடுக்கறாங்களோ அவங்கதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறவங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து வந்து ஓட்டு போடணும், வரிசையில நின்று ஓட்டு போடணும்னு அந்த உத்வேகம் இல்லாதவங்க.
போன தேர்தல இந்த தேர்தல தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள் அவ்வளவு பலமா இல்லையென்று நீங்க நினைக்கிறீங்க?
பலமா இருக்கிற மாதிரிப்படுதா, அல்லது என்ன பலமா இல்லாத மாதிரி இருக்கா? அதாவது
நாடாளுமன்ற ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கு, அது நல்லாவே கண் கூட தெரியுது.
சரி, அடுத்து வந்து இப்ப தேர்தலை பொறுத்த அளவுல இலவசங்கள் வந்து அள்ளி தெளிக்கப்படுது இல்லையா? இப்ப ஸ்கூட்டர் வரைக்கும் இலவசம், செல்போன் எல்லாம் இலவசம் சொல்ற அளவுக்கு அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்கு. இந்த இலவசங்கள் முன்னிறுத்தப்படுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
இல்ல அது ஒரு மோசமான போக்கு தான். இப்ப இலவசம்னா இப்ப கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எதை இலவசமா கொடுக்கலாம், மருத்துவத்தை கொடுக்கலாம், கல்வியை கொடுக்கலாம், அத அப்புறம் குடிநீர், குடிநீரை வந்து நான் வந்து 10 ரூபாய்க்கு விற்பேன் மக்கள் கிட்ட, மத்ததெல்லாம் இலவசமா கொடுப்பேன்றது ரொம்ப வந்து அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் அப்படிதான் நான் பாக்குறேன்.
நீங்க சொல்றீங்க அந்த ரெண்டு தேர்தல் அறிக்கையிலயும் மது சாராயத்தை வந்து மதுவை வந்து ஒழிப்போன்னு சொல்லி சொல்றதா சொல்றீங்க. இப்ப இதுல குறிப்பா தமிழ்நாட்டு சதவீதத்தை பார்க்கும்போது ஒரு 40% மக்களாவது மது அருந்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த தேர்தல் அறிக்கைக்கு இப்படி சொல்றதுனால அவங்களுக்கு எதிராக ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க நம்புறீங்களா?
இல்ல இல்ல, எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய சஸ்பென்ஸா தான் இருக்கு. மது அருந்தக்கூடியவர்கள் யார் பக்கம் நிப்பாங்க அப்படின்றது வந்து உண்மையிலே சஸ்பென்ஸா தான் இருக்கு. அது
மது விலக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அவங்க அதே மது விலக்க பத்தி எல்லா கட்சியும் தான் பேசுது. அப்ப அவங்க அப்படி இருந்து போனா ஒரு கட்சிக்குமே ஓட்டு போட முடியாது.
இல்ல சீமான் அந்த மாதிரி சொல்லல. இல்ல உங்களுக்கு
இல்ல இல்ல, படிப்படியா சொல்றோன்னு சொல்ற கட்சி வந்து கொண்டு வரவே போறது இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வரலாம். மது ஒழிப்பு உடனே பண்ணுவோம்னு சொல்ற பாமகவோ திமுகவோ ஒருவேளை வந்து குடிமகன்களுக்கு பிடிக்காமல் போகலாம். யாரும் அவங்க மனசுல என்ன இருக்கு உண்மையிலேயே தெரியல. அது வந்து ரிசல்ட் வரும்போதுதான் தெரியும்.
இப்ப அடுத்து இப்ப பொதுவாக இப்ப கடந்த தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப அரசியல் ஊழல் இதெல்லாம் வந்து பிரதானமாக பேசப்படுற ஒரு டாபிக்காக இருக்கும், ஒரு இஷ்யூவா இருக்கும். ஆனா இதுல வந்து இந்த தேர்தலை பொறுத்த அளவுல ஊழலோ குடும்ப அரசியலோ வந்து பெருசாக பேசப்படலையே.
என்ன நடக்குதுன்னா ஊழல் வந்து ஒரு அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு விஷயமாவே மாறிக்கொண்டு வருது.
எல்லா கட்சியும் செய்யறாங்க,
எல்லா கட்சியும் செய்யறாங்க.
ஆமா, அது உண்மைதான். அவர் சொல்ற
வருடங்களாக
திராவிட முன்னேற்ற கழகமே வந்து மாறி மாறி ஆட்சி அமைத்துக்கொண்டு இருக்குது. அதுல ஒரு தமிழ் தலைவர்கள் இல்ல அப்படின்ற சீமானுடைய குற்றச்சாட்டும், இனிமேல் தமிழகத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று சொல்றதுல என்ன தப்பு?
அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சென்னையில வந்து 1/3 தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. அத்தனை பேரையும் நீங்க விரட்டி அடிக்கணுமா?
இல்ல நான் விரட்டி அடிக்கணும்னு சொல்லலையா? அதாவது வாருங்கள் வாழுங்கள், 400 இல்ல 4000 ஆண்டுகள் வேணாலும் வாழுங்கள், ஆனா நாங்க தான் ஆளுவோம்னு சொல்றதுல என்ன தப்பு?
சீமானுடைய கொள்கைகள் எல்லாம் நல்லா இருக்கலாம், ஆனால் அவர் இப்பொழுது போய் கொண்டிருக்கிற பாதை வந்து இப்படி இந்த தமிழர்களுக்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கே சொந்தம் என்ற அந்த கொள்கை எடுப்புகள் வந்து அவர் தன்னுடைய கொள்கையிலிருந்து ஒவ்வொரு படியா இறங்கி கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறார். முதல் கடவுள் மக்கள் இருந்த
தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னா இவர் வந்து இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற எம்எல்ஏ பதவிக்குதான் நிக்கிறார். இந்திய
அரசியலமைப்பு பாரதிய ஜனதா வந்து இத்தாலிக்காரி பிரதமர் ஆகக்கூடாதுங்கிறதுல வந்து பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் பண்ணாங்களே, அப்பயும் இந்த மாதிரியான கருத்துக்கள் ஏன் வெளியே வரல?
அப்ப இந்த மாதிரி அபத்தத்தை எல்லாம் பேசுறவங்க பேசிக்கிட்டுதான் இருந்தாங்க. அது நேஷனல் லெவல்ல உள்ள விஷயம்.
நான்
சொல்றேன், ஒரு விஷயம் இருக்கு. இப்ப கனடாலயோ அல்லது அமெரிக்காலயோ வேற எங்கயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மேயர் பதவிக்கோ அல்லது எங்கயோ ஆளுநராவோ ஒரு தமிழர் வந்தாருன்னா, ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறது, தமிழர் அப்படி வந்துட்டாரு அங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க மட்டும் மத்தவங்க விட மாட்டேன்னா அது என்ன நியாயம்னு கேக்குறேன்.
தேர்தலை பொறுத்த அளவுல நாம் தமிழர் அல்லது சீமான் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம், எல்லாரும் வியந்து பாக்குற அளவுக்கு அல்லது ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவார்,
10% பெறுவார்
அப்படிங்கிற மாதிரி படலையா உங்களுக்கு?
நீங்க வெளிநாட்டுல இருந்து பாக்குறதுனால அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். இங்க பீல்டுல அவங்க இல்லவே இல்லை. ஒவ்வொரு தொகுதியிலயும் அவங்களுக்கு டெபாசிட் கிடைச்சா அதுவே பெரிய அதிசயம். அது டெபாசிட் கிடைச்சாலே வந்து சீமான் முதல்வரான மாதிரி அர்த்தம்.
சீமானுக்கு ஏதாவது சீட் கிடைக்குதான்றது இல்ல, ஆனா அவருடைய வாக்கு வங்கி நிச்சயமா இந்த தேர்தலில் அதிகரிக்கும் என்றதான் தலைவரது கணிப்பு.
இல்ல வாக்கு வங்கி அது இப்ப 1%, 2% ஆகலாம், நான் இல்லைன்னு சொல்லல.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. தமிழ்நாட்டில் நாளை நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் குறித்த ஒரு விரிவான சூடான அலசல் பரிமாற்றம் நிகழ்ச்சி.
அடுத்து வந்து இந்த தேர்தலில் வந்து முக்கியமான ஒரு காரணி வந்து சாதி. இவை எல்லா கட்சிகளுமே வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலையும் வந்து வேட்பாளர் நடத்துறது ஜாதியின் அடிப்படையில் தான் நடத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஜாதி வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரணியாக மக்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி படுதா, அல்லது கட்சிகளே தான் இந்த மாதிரி முடிவு பண்ணி நடத்துறாங்களா?
தேசிய கட்சியில எங்கேயும் வந்து ஜாதிகளை பார்த்தெல்லாம் சீட் எல்லாம் கொடுக்கறது இல்ல சார். கட்சிக்காக வேலை செய்யறவங்க, மக்கள் நலன் பாக்குற வேலை செய்யறவங்க,
வேட்பாளர் பட்டியலே வந்து இந்த கவுண்டர் இந்த நாடார் இந்த செட்டியார் வேட்பாளர் பட்டியலே சாதி பேர்
போட்டுதான் பேர்ல வச்சிருக்காங்க. அவங்க அந்த தொகுதியில அவங்க பெரும்பான்மையா இருக்க தொகுதியில் நிக்கிறாங்களா அப்படி செலக்ட் பண்ணி குடுக்கறாங்களா சொல்ல முடியாதுங்க.
எல்லா தொகுதியிலுமே எந்த ஜாதி வந்து அதிகமான பெர்சன்டேஜ் இருக்காங்களோ அதுல இருந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்கிறதுல நான் உறுதியா
இருக்கேன்.
அதை தவிர அதுலயும் கூட நான் நாம் தமிழரை தவிர சொல்லுவேன்.
பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் அவங்க தங்களுடைய சாதி அடையாளத்தை பெரும்பாலும் முன்னிறுத்தவில்லை என்றுதான் நாங்கள் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம்.
ஆமா அன்புமணி,
அதாவது இல்ல இல்ல நீங்க சொல்றது வந்து உண்மை. அவங்க வந்து தங்களை வந்து அன்புமணியை வச்சு ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஆளாக முன்னிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சு எல்லாம் செய்யறாங்க. ஆனா மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தர்மபுரியோ இளவரசனோ திவ்யாவோ அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவாங்களா
என்ன? மற்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குன்னு சொன்னாங்களே தவிர யாருமே வந்து இது ஜாதி ஓட்டு போயிடும்னு பயந்து எல்லாருமே நியூட்ரலா தான் நம்ம பேசினாங்க.
சாதி கட்சிகளும் அவங்களுக்கு தேவைதானே.
நீங்க நீங்க பாருங்க, நீங்க இப்ப இந்த அஞ்சு வருடங்கள்லதான் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணவ சாதி ஆணவ கொலை சொல்றது ஜாஸ்தியா இருக்கு. எல்லாரும் பாத்திருப்பீங்க, உடுமலைப்பேட்டை சங்கரோட கொலையை பாத்திருப்பீங்க, சிசிடிவி
ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டுல வந்து பிரதானமாக பேசப்படுற ஒரு பிரச்சனை. ஆனா ஈழ பிரச்சனை வச்சு ஆட்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையாங்கறது அடுத்த கேள்வி. ஆனா இந்த முறை ஈழ பிரச்சனை வந்து பேசப்படவே இல்லையா இல்லையா?
ஈழ பிரச்சனை பொறுத்தவரை நாம் தமிழர்கள் வந்து உங்களுக்கு குறிப்பா பேசிதானே இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்க மீனவர்கள் யாரையும் கை வைக்க முடியாது.
முக்கியமான விடயமா இருக்காததுக்கு ஒரு காரணம்
இல்ல, அதுக்கு காரணம் இருக்கு என்னன்னா, 2009 தேர்தல் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அந்த அதனுடைய அந்த துயரம் வந்து மாறாம இருந்தது மக்கள் மனசுல. இப்போ காலம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே மாற்றும் தானே, எல்லாத்தையுமே மறந்துருக்கு காலத்துக்கு. அப்புறம் ஒரு மரக்கடிக்க செய்யற ஒரு இது இருக்கு இல்லையா காலத்துக்கு. சோ கொஞ்சம் நாட்களாக நாட்களாக நம்ம மக்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க.
நான் அந்த கருத்தை தான் சொல்ல வந்த, நான் காலம் தான் இதுக்கான காரணமா இருக்குது. காலம் மாற மாற வழிகளும் மறந்து கொண்டு போகலாம்.
ஈழ பிரச்சனையை பொறுத்தளவுல எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி படுது உங்களுக்கு?
ஈழ பிரச்சனையை பொறுத்தவரையில மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் என்றதான் என்னுடைய கருத்து.
ஐயோ எப்படிங்க, எனக்கு புரியவே இல்ல. மக்கள் நல கூட்டணியில சிபிஎம் இருக்கு, சிபிஎம் ஈழத்துக்கு எதிரான கட்சி.
மக்கள் நல கூட்டணி வந்து திமுக மாதிரி ஒரு மாபெரும் சக்தியோட வந்து நீங்க ஒப்பிடுறதே தப்பு இல்ல. திமுக ஆட்சி அமைப்பாங்க, அப்ப வந்து நீங்க மக்கள் நல கூட்டணி வைக்கோ போறாரு, மனிதாக்கள் செய்யற நேரத்துல வெளியே வராரு, அப்புறம் நம்பி போன தலைவர்கள் நாலு பேர் என்னங்கிறாங்க.
கேள்வி வந்து யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் என்றது. மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்.
யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழீழம்லாம் அமைக்க முடியாதுங்க. அதெல்லாம் சொல்றேன், ஆட்சிக்கு வந்தாலும் அதெல்லாம் செய்ய முடியாது. அது இன்னொரு நாட்டு பிரச்சனை. அதை வந்து ஒரு நாட்டு முதல் ஒரு தமிழ்நாட்டோட முதல்வரா இருந்துகிட்டு அவங்க சில லிமிடேஷன்ஸ் இருக்கு.
ஒரு மாநில அரசாங்கத்தின் வேற என்னதுன்றதை ஒருவருமே நினைக்கிறீங்க ஏதோ தமிழ்நாட்டு அரசாங்கம்.
மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படி எல்லாத்தையுமே செஞ்சிட முடியுமா? இந்திய அரசாங்கம்
ஒரு மாநில அரசாங்கம், அவங்களாலதான் வந்து மத்திய அரசுக்கு அந்த பிரஷர் கொடுத்து அடுத்த அரசாங்கத்துக்கு பேச வைக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில ஒரு மாநில
தமிழர் பிரச்சனையோட தெளிவான அரசாங்கமாக இருக்கணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் தானே. தெளிவா இல்லாத ஒரு மாநில அரசாங்கம் இருந்தோம் மத்திய அரசோட இணக்கமா போறதுல எந்த விதமான பிரியோசனம்.
நான் தமிழர் மாதிரியான ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை
நாம் தமிழருடைய கொள்கைகள் வந்து அதி தீவிரமான கொள்கைகள். அதுகள் அந்த கொள்கைகளை இன்றைக்கு ஈழத்தமிழர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு சந்தேகம்.
இல்ல இல்ல, ஈழத்தமிழர்களுடைய
மட்டுமே ஈழத் தமிழர்கள் ஒத்துப்பாங்களான்னு எனக்கும் தெரியல. அவ்வளவு முட்டாள்களா என்ன ஈழத் தமிழர்கள் அப்படி நினைக்கல. பிரபாகரன் படத்தை ஓட்டு கேட்கிறாருன்றதுக்காக வேண்டி அவர்
முழுமையாக ஆதரிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழராக தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு.
புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்னத்தில் ஆதரிக்கிறார்கள்? சமூக வலைத்தளங்களில் ஆதரிக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் கோடி லட்சக்கணக்கான பேர், அவர்கள் எல்லாரும் நாம் தமிழரை ஆதரிக்கிறார்கள் என்று நீங்க சொல்ல முடியாது.
அடுத்து கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கே. ஒரு கருத்து கணிப்பு திமுக ஜெயிக்கும், இன்னொரு கருத்து கணிப்பு அதிமுக வெற்றி போறோம், இன்னொரு கருத்து கணிப்புல மக்கள் நல கூட்டணி கொஞ்சம் இடங்கள் கிடைக்கும், அப்படி இப்படி மாத்தி மாத்தி குழப்பிட்டு இருக்காங்களே, என்ன நினைக்கிறீங்க?
சார், எந்த கட்சி கிட்ட வந்து டிவி நிர்வாகமும் எஃப்எம் ரேடியோ நிர்வாகமும் நிறைய கையில இருக்குதோ அவங்க வந்து தாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஒரு நடுநிலையா இருக்கிற கட்சி வந்து அந்த கட்சி வரவே வராது, இந்த வாட்டி ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சோ கருத்து கணிப்புகள் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலே பொய்யா போயிருச்சு.
கருத்து கணிப்புகள் மீதான நம்பிக்கை முற்றாக இழந்து கொண்டுதான் போய்கொண்டிருக்கு.
ஆனா கருத்து கணிப்பு இப்படி திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரூ பார்ட்டி தான் அங்குற மாதிரி வர்றதுனால மக்கள் வந்து மறைமுகமாக இந்த ரெண்டு பார்ட்டிக்கு தான் ஓட்டு போட்டாங்கிற அளவுக்கு கொண்டு போற மாதிரி இல்ல.
டைரக்டர் தங்கர்பாஜன் சொன்ன முக்கியமான கருத்து வந்து சமூக வலைதளங்களும் சரி மீடியாக்களும் சரி கருத்து கணிப்பை நடத்தவே கூடாது, அது வந்து நிச்சயமாக ஒருதலை இப்ப மக்களுடைய மனநிலையை ஒரு குறிப்பிட்ட சதவீத மனநிலையை மாற்றக்கூடியதா இருக்கும், அது மாதிரி கொண்டு போக கூடாது.
என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் கருத்து கணிப்புகள் எல்லாம் பெருசாக நம்ப தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம நம்புறோம் நம்பலன்றத காட்டிலும் அத வந்து பாக்குற மக்கள் இருக்காங்க இல்லையா, மக்களுக்கு வந்து ஒரு கருத்து உருவாக்கம் உருவாகும் கண்டிப்பா. அது அதுக்கு அது வந்து நிச்சயமா கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க, அதை எனக்கு நான் அப்படிதான் பாக்குறேன்.
இப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது அல்லது எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்?
இல்ல நான் வரக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா அதிமுக வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். வேற எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல, அதாவது ரெண்டு கட்சி தான் மிச்சம் இருக்கு. அதாவது நீங்க ஒண்ணு சொல்லலாம், திமுக ஒண்ணு, மக்கள் நல கூட்டணி ஒண்ணு. மத்த கட்சி எல்லாம் ஆட்சிக்கு வரதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது, மக்கள் நல கூட்டணிக்கே வாய்ப்பு கிடையாது. நான் அப்படிதான்
பாக்குறேன். நீங்க எதிர்பார்க்கறீங்களா யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாம மூன்றாவதுடைய ஆதரவோட அல்லது வேறு கட்சியினுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா?
உண்மையிலேயே அது அது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு, சரியாக கணிக்க முடியல. எந்த ஆனா அதிமுக வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக
கருணாநிதிக்கும்
சோனியா காந்திக்கும் உனக்கு மொப்ப வந்தது இப்பதானே வந்துச்சு, அதுக்கு இணக்கமே இல்லையே. இப்ப கருணாநிதியோட சேர்ந்து நிக்கிற இவர் விஜயகாந்த் வீட்டுல போய் தவறுதானே?
அதிமுக பக்கம் போக முடியாம திமுக பக்கம் போக முடியாம கடைசி நேரத்துல வந்த தலைவர்களும் அங்க இருக்கிறாங்க. அதனால வந்து
செல்வாக்கேஜுடைய
தகுதி வந்து விஜயகாந்த் சேர்த்ததால இறங்கி விட்டது உண்மை.
நிச்சயமா
நிச்சயமா இறங்கி போச்சு, நிச்சயமா இறங்கி போச்சு.
யாரு வந்து வெற்றி பெறுவார் ஒரே வார்த்தையில? ஜெகன்,
திமுக,
சண்முக பிரியன்.
கணிப்புனா இந்த வாட்டி ஏடிஎம்கே தான் சார்.
என்னுடைய கருத்துல வந்து தொங்கு சட்டமன்ற அமையும், ஆனா அதிகமான சீட்டுகளை ஏடிஎம்கே பெறுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன்.
கவின் மலர்,
என்னோட கணிப்பு விருப்பம் இல்ல, கணிப்பு திமுக தான் வரும்.
மிக நன்றி கவின் மலர், பஷீர், சண்முக பிரியன், ஜெகன், ரொம்ப நன்றி உங்களுக்கு.
நன்றி ரைசர்.